புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று தேசிய அழிந்து வரும் உயிரினங்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி பிஷப் ஹீஃபர் கல்லூரி உதவி பேராசிரியர் விலங்கியல் துறை முனைவர் ஜே ஜூனு அவர்கள் அற்புத உயிரினங்களை அழியாமல் காப்போம் பற்றி நம்முடன் பல தகவல்களை வழங்க உள்ளார். நேர்கள் அனைவரும் இதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
மேடம் வணக்கம். மேடம்
வணக்கம் சார். புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் ஜூனோ. நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியாலஜி திருச்சியில் உள்ள பிஷப்பீபர் கல்லூரியில நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணியாற்றிக்கொண்டிருக்கிறேன். நான் திருச்சியில் வசித்து வருகிறேன். எனக்கு வந்து 12 வருடங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நான் பணியாற்றும் அனுபவம் பெற்றுள்ளேன். ஸோ இன்னைக்கு வந்து தேசிய அழியும் உயிரினங்கள் தினம். இந்த தினத்தை குறித்து நான் சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
மேடம், இப்ப வந்து ஒவ்வொரு காலகட்டமும் அதோட நம்மளுடைய அறிவியல் வளர்ச்சியா இருக்கட்டும், எல்லா விதமான வளர்ச்சி பரிமாணம் வந்து மிக அதிகமான வகையில வளர்ந்துட்டே வருது. இந்த காலகட்டத்துல நம்மளுடைய உயிரினங்கள் விலங்குகள் அப்படிங்கிற வகையில அதுகளுக்கு வந்து அழியக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மக்கள் வந்து நமக்கு உள்ள காலகட்டம் மட்டும் இல்லாம நம்மளுடைய விலங்குகள் பறவைகள் இது போல உயிரினங்களையும் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்கான வகையில இன்றைய தினம் அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமான இந்த தகவலையும் வந்து நம்ம தெரியப்படுத்துறோம். இப்போ அந்த வகையில வந்து இப்போ இந்தியாவில வந்து எத்தனை விலங்குகள் ஒரு ஆபத்தான நிலையில வந்து இருக்கு?
ஆமா சார், இப்ப இந்த உயிரினங்கள் வந்து அழியும் உயிரினங்களை பத்தி அது ஒரு விழிப்புணர்வு வந்து அந்த நம் மக்களிடையே வந்து ரொம்பவுமே கம்மியா இருக்கு. இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து அழிந்து கொண்டே இருக்கு. எதனால வந்து அழியுது? சோ என்ன காரணங்களால இந்த மாதிரி உயிரினங்கள் அழியுது? சோ அப்படி இந்த உயிரினங்கள் அழியறதுனால என்ன ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்றதுமே நிறைய வந்து தெரியறது இல்ல மக்களுக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா IUCN இன்டர்நேஷனல் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் IUCN ரெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுல வந்து அழியும் உயிரினங்கள் அதாவது மரங்கள், அதுக்கப்புறம் வந்து நீங்க பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லா வன விலங்குகள் இது எல்லாமே வந்து அதுல வந்து வரும். சோ வன விலங்குகள் மட்டும் இல்ல பிளான்ஸுமே வந்து அதுல சேர்க்கப்படுது. 44,000 ஸ்பீஷஸ் வந்து அந்த ரெட் லிஸ்ட்ல இருக்கு. அப்படின்னா என்னன்னா 44,000 ஸ்பீஷஸ் உயிரினங்கள் வந்து அழியும் தருவாயில் இருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா 26% வந்து பாலூட்டிகள், 12% வந்து பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் பறவைகள், அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மத்ததெல்லாம் 36% பாத்தீங்கன்னா இந்த ஷார்க்குன்னு சொல்றோம். சோ இதெல்லாமே வந்து அழியும் தருவாயில இருக்குது. இந்தியாவில பாத்தீங்கன்னா எந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வந்து அழியும் தருவாயில இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெங்கால் டைகர் அப்புறம் ஸ்னோ லெப்பர்டுன்னு சொல்றாங்க, ரைனோ ஒன் ஹார்ன்ட் ரைனோ அதுக்கப்புறம் வந்து அந்த ரைனோசரஸ் சொல்றது அதுவுமே வந்து அழியும் தருவாயில இருக்கு. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த லயன் டெய்ல்டு மெக்காக்கே அப்படின்றது ஒரு மங்கி அந்த இனம் வகை சேர்ந்தது. அது மட்டும் இல்ல, பாலூட்டிகள் மட்டும் இல்ல, நிறைய ஆம்பிபியன்ஸ் அதாவது இப்ப அந்த தவளை அந்த மாதிரி ஆம்பிபியன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது மரத்துல ஏறக்கூடிய தவளை ட்ரீ ஃப்ராக், அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்செக்ட் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே இவ்வளவு நிறைய உயிரினங்கள் வந்து அழியும் தருவாயில இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த ரெட் லிஸ்ட்ல வந்து வந்திருக்கு. ஸோ இப்ப நீங்க வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் மூலமா தான் இந்த மாதிரி அழியும் உயிரினங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1972 வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த ஆக்ட் அது ஒரு ஆக்ட் ஆர் லா, அது அதன்படி எப்படி இந்த உயிரினங்களை வந்து நம்ம பாதுகாக்கலாம், கன்சர்வேஷன் பாதுகாக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லி இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இந்த உயிரினங்களை வந்து நம்ம மக்களுக்கு வந்து அது ஒரு அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு வந்து கண்டிப்பா தேவை. அது எப்படி நம்ம பாதுகாக்கணும், என்னென்ன வந்து செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கணும்.
மேடம், இப்ப வந்து விலங்குகளை வந்து அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து பாதுகாக்கக்கூடிய வகையில சட்டங்களும் இருக்கு, அதே நேரத்துல மக்களுக்கும் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வகையில சொன்னீங்க. அது என்ன விதமான சட்ட திட்டங்கள் இருக்கு, மக்களுக்கும் அதை தெரிந்து கொள்ளும் விதமாக உள்ள தகவலையும் சொல்லலாமே.
இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ஸ் அனிமல்ஸ் இதுதான் மெயினா எப்படி வந்து பாதுகாக்கிறது. முக்கியமா வனவிலங்கு கடத்தல், சோ வனவிலங்குகளை வந்து நிறைய காரணங்களுக்காக கடத்துறாங்க. முக்கியமா என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா போச்சிங், அதாவது வனவிலங்குகளை வேட்டையாடுதல், அதுக்கப்புறம் அதுல அதனுடைய ஸ்கின் அதோடைய பாடியில இருக்கிற ஒவ்வொரு பார்ட், இப்ப வந்து ரைனோசரஸ்னா அதோடைய ரைனோசரஸ் கொம்பு, அதே மாதிரி எலிபென்டோடைய டஸ்க், இதெல்லாமே வந்து எடுத்து அதை வந்து அதன் மூலமாக வியாபாரம் செய்யறாங்க. சோ வனவிலங்கு கடத்தல் வந்து அதை வந்து தடுக்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாம ஹண்டிங் வேட்டையாடுதல், அதை வந்து உணவா பயன்படுத்துறதுக்கு, இந்த மாதிரி பல காரணங்களுக்காக அதை வந்து பயன்படுத்துறாங்க. சோ இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக தான் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கறது 1972 கொண்டு வந்தாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கன்சர்வேஷன், அதாவது பாதுகாக்கப்படுறதுக்கான முறைகள். இதுல வந்து ரெண்டு வகையான கன்சர்வேஷன் நம்ம சொல்வோம். ஒன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சிட்டு கன்சர்வேஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட்டு கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்வோம். இது என்ன இன்சிட்டுனா என்ன அப்படின்னா, இந்த வனவிலங்குகள் அது அழியும் தருவாயில் இருக்கும் வனவிலங்குகளை அது அவங்க அதே அவங்க இருக்கிற இடத்துல, அதாவது அவங்க அந்த வனவிலங்குகள் எந்த இடத்துல இருக்கோ இந்த நேச்சுரலான ஹேபிடேட்ல அதை வந்து பாதுகாக்கிறது வந்து இன்சிட்டு கன்சர்வேஷன். அதெல்லாம் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஜூஸ், பொட்டானிக்கல், அதெல்லாமே வந்து சாரி நேஷனல் பார்க், சாங்சுரிஸ். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாங்சுரிஸ் அப்படின்றது இதெல்லாமே வந்து அந்த இடங்கள்லயே வந்து அந்த வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கான முறைகள், அதை இன்சிட்டுன்னு சொல்லுவோம். எக்ஸிட்டு அப்படின்னா அது அந்த விலங்குகளை வந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மாற்றம் செய்து அந்த இடத்துல பாதுகாக்கிறது, அதாவது ஜூ, பொட்டானிக்கல் கார்டன், அதெல்லாமே வந்து எக்ஸிட்டு கன்சர்வேஷன் சொல்றோம். இந்த மாதிரி பாதுகாக்கிறது நம்ம வந்து வனவிலங்குகள் அழியாம நம்ம வந்து தடுக்க முடியும். ஸோ இப்ப வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தேசிய அழியும் உயிரினங்கள் தினம்னு சொல்றோம். இந்த தினம் வந்து ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 3rd Friday, அதாவது மே மாதத்திலும் 3rd வெள்ளிக்கிழமை அன்று இது வந்து அனுசரிக்கப்படுது. இந்த தேசிய அழியும் உயிரினங்கள் தினம் அதோடைய தீம், இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்றது நான் சொல்லிடுறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இன்னோவேஷன், அதாவது டிஜிட்டல் கன்சர்வேஷன் டெக்னாலஜி அப்படின்றதான். டிஜிட்டல் இப்போ வந்து டிஜிட்டல் எல்லா ஃபீல்ட்லயும் பாத்தீங்கன்னா டிஜிட்டலைசிங், மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் டெக்னாலஜியை வந்து எல்லாம் அப்ளை பண்றாங்க. இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமா எப்படி நம்ம வனவிலங்குகளை பாதுகாக்கலாம் அப்படின்றத இந்த வருஷத்துக்கான தீம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மெயினா அந்த தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா கனெக்டிங் பீப்புள் அண்ட் பிளானட். ஸோ நம்ம மக்களையும் இந்த பிளானட்டையும் வந்து கனெக்ட் பண்றதுதான் இந்த வருஷத்துக்கான தீம். சோ இப்ப நீங்க கேட்கலாம் டிஜிட்டல் கன்சர்வேஷன் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரிமோட் சென்சிங், ஜிபிஎஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிபிஎஸ் மூலமா நம்ம என்ன என்னென்ன வகையில ஜிபிஎஸ் பயன்படுத்துறோம், நமக்கு ஒவ்வொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வந்து ஜிபிஎஸ் மூலமா மேப்பிங், அந்த மாதிரி நம்ம வந்து டிராவலுக்கு அந்த ஜிபிஎஸ் இது வந்து யூஸ் பண்றோம். அதே மாதிரி ரிமோட் சென்சிங் ஜிபிஎஸ் மூலமா இந்த ட்ரோன்ஸ் மூலமா வந்து எந்த வனவிலங்குகள் வந்து அழியும் தருவாயில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ ட்ரோன்ஸ் அது வந்து மானிட்டர் பண்றதுக்கு. இன்னொன்னு கேமரா டிராப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து இப்ப அந்த கேமரா டிராப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு அந்த அழியும் தருவாயில் இருக்கிற வனவிலங்குகள், ஒரு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், இப்ப இந்த லயன் டெயில்டு மக்காக்கி அந்த மங்கி வந்து இப்ப ஒரு காட்டுக்குள்ள இவ்வளவு ஸ்பீஷிஸ் இருக்கு, ஸோ அதுல குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த கேமரா டிராப், ரிமோட் சென்சிங், இந்த ஜிபிஎஸ் குளோபல் போசிஷனிங் சிஸ்டம் மூலமா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு இப்ப எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து பயன்படுத்துறது இன்னொன்னு என்னன்னா இதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நம்ம எல்லா டெக்னாலஜிலயும் அப்ளை பண்றோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நம்ம வந்து நிறைய இப்ப இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா சாட் ஜிபிடி, அந்த மாதிரி நிறைய மாடர்ன் ஆப்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு. ஸோ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இதன் மூலமாக நம்ம வந்து வனவிலங்குகளை பாதுகாக்கிறது, அதுதான் இப்ப வந்து கரண்டா ரீசெண்டா கொண்டு வரப்பட்டிருக்கிற டிஜிட்டல் கன்சர்வேஷன் டெக்னாலஜி. ஸோ இதுக்கு முன்னாடி கன்சர்வேஷன் மெத்தட் நம்ம வந்து சொன்ன மாதிரி அந்த விலங்குகள் அந்த இருக்கும் இடத்துலயே வந்து பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் அதை வந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றம் செய்து அந்த விலங்குகளா இருக்கட்டும், அந்த மரங்களா இருக்கட்டும், செடிகளா இருக்கட்டும், அதை வந்து பாதுகாக்கிறது. இப்ப அட்வான்ஸ்டா நம்ம எல்லாத்துக்குமே டிஜிட்டல் அப்ளை பண்றதுனால டிஜிட்டல் கன்சர்வேஷன் டெக்னாலஜி, ரிமோட் சென்சிங், ட்ரோன்ஸ் மூலமா, ட்ரோன்ஸ் வந்து நம்ம எங்க வந்து எந்த இடத்துல இருக்கு, எந்த இடத்துல அந்த விலங்குகள் இருக்கு, என்ன மாதிரியான ஹேபிட்டட், என்ன மாதிரியான சூழ்நிலையில அது வந்து இருக்குது, அதற்கு தேவையான உணவுகள், அந்த செடிகள் வந்து இருக்குதா, இது எல்லாமே அந்த ஈகோ சிஸ்டம் எல்லாத்தையுமே அது வந்து படம் எடுத்து நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ அது மூலமா நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம். மீண்டும் அதை வந்து நம்ம அதை பாதுகாக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கணும். ஸோ அந்த கன்சர்வேஷன் மெஷர்ஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டாக இருக்கு. இப்ப மனிதன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஈகோசிஸ்டம் பாதிக்க செய்யறான், அதாவது மனிதனுடைய இன்டர்ஃபரன்ஸ் மூலமா ஈகோசிஸ்டம் பொல்யூஷன் எல்லாத்தினாலையுமே வந்து வனவிலங்குகளா இருக்கட்டும் எந்த உயிரினங்களுமே சேதப்படுது. நம்மளுடைய இன்டர்ஃபரன்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணணும். எப்படி அந்த வனவிலங்குகள் வேட்டையாடுதல், அதோடைய வனவிலங்குகள் கடத்தல் எல்லாத்தையுமே நம்ம வந்து தவிர்க்கணும். முக்கியமா நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துக்கு சுற்றுலா பயணமாக செல்றோம் அப்படின்னா, இப்போ நிறைய இடங்களுக்கு நம்ம போவோம், அந்த வெயில் காலம் கோடை காலத்துக்காக நம்ம வந்து கோடை காலத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போறோம். இப்ப நீங்க போறப்ப அந்த ஒரு சாங்சுரி போறீங்க, இப்ப முன்னார்ல பாத்தீங்கன்னா இரவிக்குளம் நேஷனல் பார்க் அப்படின்னு ஒரு சாங்சுரி இருக்கு. அது வந்து எஸ்பெஷலி எந்த அனிமல்ஸ்க்கான இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீலகிரி தார் அப்படின்னு சொல்றாங்க. நீலகிரி தார் அப்படின்றது என்னன்னா வரையாடுன்னு சொல்றோம். இந்த வரையாடு வந்து அந்த அந்த இடத்துலதான் இருக்கு. அதை வந்து ஒரு நேஷனல் பார்க்கா அது ஒரு வந்து ப்ரொடெக்டிங் கன்சர்வேஷன் மெத்தடா அது கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு சுற்றுலா பயணத்திற்கான ஒரு சுற்றுலா இடம், முக்கியமான ஒரு சுற்றுலா இடம். இப்ப நீங்க அங்க போறப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த வரையாடு வந்து அது சாதாரணமா அங்க இருக்கிற செடிகள் அதான் சாப்பிட்டு இருக்கும். இதே நம்ம வந்து போய் நம்ம அதுக்கு பிஸ்கட் அந்த மாதிரி எதையாவது குடுக்கறப்ப அதை வந்து சாப்பிடும். அதை சாப்பிட்டு பழகிடுச்சு அப்படின்னா அது நேரம் நம்ம மனிதர்கள் இருக்கும் இடம் நோக்கி வர ஆரம்பிக்கும். இதனால அந்த மனிதர்கள் வந்து அந்த வரையாடை வந்து அதை பிடிக்கிறதும் அதை வந்து வேட்டையாடுறதும் அதை ஆரம்பிச்சுப்பாங்க. சோ அதனால ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நேரிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம போற இடத்துல சுற்றுலா போற இடத்துல இப்ப வந்து நிறைய போற வழியிலாம் நம்ம வந்து இந்த மங்கி இதெல்லாமே பார்ப்போம். அதுக்கெல்லாம் வந்து நம்ம உணவு கொடுத்து நம்ம பழக்கணும் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி சுற்றுலா பயணிகள் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எதையாவது வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் அது வருது. மற்றபடி காட்டுல வந்து அவ்வளவு அதுக்கான வளங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை வந்து அது எதிர்பார்க்காம சுற்றுலா மக்கள் அவங்க வர்றப்ப அவங்கள்ட்ட இருந்து எதையாவது அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு தான் அது எதிர்பார்க்கும். இது வந்து தவறான ஒரு செயல். இதை வந்து கண்டிப்பா மக்கள் வந்து தவிர்க்க வேண்டும். இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால அந்த இனங்கள் அந்த வன விலங்குகளா இருக்கட்டும் எதுவா இருக்கும் அது இருக்க வேண்டிய இடத்துல அது வந்து பாதுகாக்கப்படுது.
மேடம், இப்ப வந்து பாதுகாப்புக்கான விஷயத்தை பத்தி நம்ம எந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற வகையில ஒரு தகவலையும் சொன்னீங்க. இப்போ அதே நேரத்துல இப்ப முன்ன காலங்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு உதாரணமா நம்ம சொல்லுவோம், நம்ம ஒரு சுதந்திர பறவையா நம்ம தெரியறோம் அப்படின்னு ஒரு பறவைகளை தான் உதாரணமா சொன்னோம். ஆனா இன்னைய காலகட்டத்துல பறவைகளா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும் அவங்க சுதந்திரமா இல்லாத அளவுக்கு இன்னைய காலகட்டம் மக்களோட இனப்பெருக்கங்கள் அதிகமாகி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வந்து அதிகமா இருக்கிறதுனால பறவைகளா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும் அதுங்களோட சுதந்திரங்கள் பறிப்போன அளவுக்கு இப்போ ஒரு காலகட்டம் மாறிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல இப்போ டெக்னாலஜி வளர்ச்சி அப்படிங்கறது வந்து எல்லா விதமான முன்னேற்றங்கள் இருந்தாலும் பாதிக்கூடிய விஷயம்னு எடுத்துக்கிட்டோம்னா பறவைகள் விலங்குகள் செடி கொடிகள் எல்லாருக்குமே பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த வித்தியாசத்தை பத்தி எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கு மேடம், அதை பத்தி சொல்லலாமே?
கண்டிப்பா சார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதாவது எல்லா உயிரினங்களும் ஒண்ணு ஒண்ண வந்து எதிர்பார்த்துதான் இருக்கு. அதாவது நம்ம வந்து ஃபுட் செயின் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு உயிரினம் வந்து அழியப்படுது அப்படின்னு சொன்னா இப்ப அந்த உயிரினத்தை உணவா எடுத்துக்க போற பெரிய உயிரினங்களும் அது அது வந்து பாதிக்கப்படுது. மத்தபடி அதற்கு கீழே இருக்கிற உயிரினங்களும் அது வந்து அதனுடைய இனப்பெருக்கமும் அதிகமாகுது. இது எல்லாமே இன்டர் லிங்க்னு சொல்றோம். அப்ப வந்து ஒரு உயிரினங்கள் அழியப்படும் போது அந்த ஃபுட் செயின் கம்ப்ளீட்டா அந்த ஈகோ சிஸ்டமே அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்றோம். இப்ப நீங்க ஆதி காலத்துல பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்பாக நம்ம பார்த்தோம்னா நிறைய வந்து வனவிலங்குகள் இப்ப இருக்கிறத விட அதிகமான பட்சத்துல வந்து இருந்தது. அதற்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்துகிற நம்மளுடைய வாழ்க்கை முறையாகட்டும் நம்ம வந்து என்ன மாதிரியான டெக்னாலஜி வந்து பயன்படுத்துறோம் இது எல்லாமே அதற்கு ஒரு காரணமா இருக்கு. நம்ம அந்த காலத்துல நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் அவர்கள்லாம் வந்து ஒரு ரொம்பவுமே பேராசை கொடுத்தவர்களா இருக்கல. இப்ப எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே ரொம்ப தனக்கு வேணும், எல்லாமே தனக்கு வேணும், அதிகமாக வேணும், குறைவாக இல்லை எல்லாமே அதிகமாக வேண்டும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஒரு வீடா இருக்கட்டும், ஒரு வீட்டுல வந்து அவங்க வாழ்றது போதாதுன்னு இன்னொரு வீடு வேணும், இன்னும் நிறைய நம்மளுக்கு வந்து ஃபர்னிச்சர்ஸ் வேணும், மரங்கள் வெட்டி அதன் மூலமாக ஃபர்னிச்சர்ஸ் வேணும், அந்த மாதிரி நிறைய வந்து பேராசை கிரீடினஸ்னாலதான் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் வெட்டப்படுது. சோ இப்ப மரங்கள் காடுகள்ல அழியப்படும் போது இதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அது வந்து அந்த மரங்களை மட்டுமே பாதிக்கப்படுது. அந்த மரங்கள் வந்து நிறைய விலங்குகளுக்கு வாழ்றதுக்கான ஒரு வீடு மாதிரி இருக்கு. இப்ப அந்த மரங்கள்ல பறவைகள் இருக்கும், அதை நம்பி வந்து நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மரங்கள்ல இருந்து விழுகின்ற இலைகள் எல்லாமே அந்த சாயில்ல வந்து மக்கி போய் அது ஒரு நல்ல ஒரு உரமாக மாறும். வெட்டுற மாதிரி அந்த ஒரு மரத்தை வெட்டுறப்ப அந்த சுத்தி இருக்கிற அந்த எல்லா உயிரினங்களுமே பாதிக்கப்படுது. இப்ப வந்து எவ்வளவு மரங்கள் இந்த காடுகள்ல அழிக்கப்படுதோ அதற்கு ஈக்குவலா நம்ம வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கோம், நிறைய அதுக்கு ஈக்குவலா அந்த அளவுக்கு வீடுகளும் எழும்பப்படுது. இப்ப மரங்கள் குறைய குறைய என்ன ஆகும், ஈரத்தன்மை ஹியூமிடிட்டி குறைய ஆரம்பிக்கும், மழை வந்து பெய்யறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக ஆரம்பிக்கும். மழை இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து பிளெயின்ஸ்ல வாழ்றவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த உணவு வந்து கிடைக்காது. இப்ப நெல்லா இருக்கட்டும் எதுவுமே வந்து நம்ம நெற்பயிர்கள் எதுவுமே வந்து வளராது, எல்லாம் வாடி போகும். ஸோ மழை வந்து அத்தியாவசியமானது, நம்ம வாழ்றதுக்கு மழை வந்து ரொம்பவும் தேவை. இந்த மழையை வந்து வரணும் அப்படின்னா மரங்கள் நிறையா இருக்கும், மரங்கள் இருந்தால்தான் அந்த ஹியூமிடிட்டி வந்து வரும். இப்போ மரங்கள் அழிய அழிய இந்த ஹியூமிடிட்டியும் குறைய ஆரம்பிக்கும், அதை எதிர்பார்த்து வாழ்கின்ற உயிரினங்களுமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த உயிரினங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து மைக்ரேட் பண்ணி போயிடும். அப்போ வந்து போறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடங்களுக்கு போறப்ப அது பல காரணங்களால அது வந்து வேட்டையாடப்படும், அதுக்கப்புறம் அது உணவு இல்லாம அதுவே வந்து இறந்து போகும். அப்படி வந்து அழியக்கூடிய காரணங்களும் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து மனிதனுடைய முக்கியமான ஒரு பேராசை பிடித்த ஒரு நிலை தான். நம்மளுடைய வனம் மாறினா மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரியான வனவிலங்குகளை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். நம்ம வந்து நம்ம மட்டும் இந்த உலகத்துல இல்ல, மற்ற உயிரினங்களும் வாழுது அப்படின்றத நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாமே டிஜிட்டலைசிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, நம்ம வந்து கன்சர்வேஷனே வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமா ட்ரோன்ஸ் மூலமா நம்ம வந்து அந்த உயிரினங்களை வந்து நம்ம எங்க இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இப்ப இன்னொன்னு இந்த ரேடியேஷன் அப்படின்றது என்னது, நம்ம அந்த கதிர்வீச்சு. இப்ப இந்த ரேஸ் நம்ம வந்து செல்போன்ல இருந்து வர ரேஸ் இது எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு விதத்துல அஃபெக்ட் பண்ணுது. இந்த ரேஸ் வந்து மற்ற உயிரினங்களை அஃபெக்ட் பண்றதுனால அது வந்து அதால வாழ முடியல, அதுக்கு தேவையான அது ரொம்ப ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுது, இதன் மூலமா அந்த உயிரினங்கள் வந்து அழியாத காரணமா இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக முன் இருந்ததை விட இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது. இந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து இறுதியில இந்த வனவிலங்குகள் மற்றும் காடு அழியறதுக்கான காரணங்களா இருக்கு. இதை வந்து நாம் தான் நம்ம அது புரிந்து அதற்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு மனிதனும் இந்த வனவிலங்குகளா இருக்கட்டும், வன செடிகளா இருக்கட்டும், எல்லா வனம் வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும்ன்றத நம்ம வந்து புரிந்து செயல்படணும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் அது வந்து கட்டாயம், அது வந்து அவங்களுக்கு புரிந்து செயல்பட்டா மட்டும்தான் இந்த வைல்ட் லைஃப் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும்.
மேடம் இப்ப வந்து நம்ம நாட பொறுத்த மட்டும், அதாவது தமிழ்நாடு பொறுத்த மட்டும் எத்தனை விலங்குகள் வந்து ஆபத்தான நிலையில இருக்கு, அதே நேரத்துல சில முக்கியமான வகைகள்ல ஆபத்தாக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் என்னென்ன இருக்கு,
இப்ப நம்ம இந்தியால நான் சொன்னேன். இப்ப தமிழ்நாட்டுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த நீலகிரி தார் நான் சொன்னேன் இல்லையா, வரையாடு வந்து அது வந்து ரொம்பவுமே கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல வந்து வந்திருக்கு. வரையாடு வந்து நம்ம பாக்கணும், நம்ம வெஸ்டர்ன் காட் அங்க வந்து அதிகமா இருக்கு. இன்னொன்னு ஹிமாலயாஸ்ல இன்னொரு தார் இருக்கு, ஆனா இந்த நீலகிரி தார் அப்படின்றது நீலகிரி வரையாடுன்னு சொல்றோம். இந்த நீலகிரி வரையாடுடைய எண்ணிக்கைகள் வந்து குறைந்துகிட்டே வருது. இப்போ இது எதனால குறையுதுன்னு பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து இந்த போச்சிங், அதாவது வேட்டையாடுதல், வனவிலங்கு இது வந்து பாத்தீங்கன்னா கடத்தல், வனவிலங்கு கடத்தல், இந்த மாதிரி பல காரணங்களால அதோடைய எண்ணிக்கை குறைந்து வருது. ஸோ அதையுமே நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கிறோம். இன்னொரு முக்கியமான விலங்கு பாத்தீங்கன்னா ஸ்பிளெண்டர் லாரிஸ் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அது ஒன்றும் இல்லை, அது வந்து தேவாங்குன்னு சொல்றோம். தேவாங்கு நம்ம வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். தேவாங்கு வந்து ஒரு இரவு நேரத்துல தான் அது வந்து வாழக்கூடிய, இரவு நேரத்துல அது ரொம்பவுமே விழிப்பா இருக்கும். மற்ற அனிமல்ஸ் எல்லாம் இரவு நேரத்துல தூங்கும், ஆனா இது வந்து இரவு நேரத்துல தான் அதுக்கான தேவையான உணவுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கும். அது வந்து நாக்டர்னல் அனிமல்னு சொல்றோம். இந்த தேவாங்கு வந்து முக்கியமா ரெண்டு வகையான தேவாங்கு இருக்கு, ஒன்னு ரெட் ஸ்பிளெண்டர் லாரிஸ், இன்னொரு கிரே ஸ்பிளெண்டர் லாரிஸ்ன்னு சொல்றோம். இந்த கிரே ஸ்பிளெண்டர் லாரிஸ் வந்து இந்தியாவை சேர்ந்தது. இந்த ரெட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்ரீலங்கால இருக்கு. இந்தியாவில முக்கியமா எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுலதான் அதிகமா இந்த தேவாங்கு வந்து இந்த கிரே ஸ்பிளெண்டர் லாரிஸ் வந்து அதிகமா இருக்கு. அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா அழியும் தருவாயில் இருக்கு, அதுமே என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ் தான் இருக்கு. அது நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு, அது வந்து குறைஞ்சிட்டே வருது அதோட எண்ணிக்கை. அதுக்காக முக்கியமா இப்போ ஒரு அதுக்கு ஒரு சாங்க்சுவரி வந்து தொடங்கப்பட்டிருக்கு, கடவுர் அப்படின்னு ஒரு ஸ்பிளெண்டர் லாரிஸ் சாங்க்சுவரி வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரூர் மற்றும் திண்டுக்கல் பகுதியில வந்து இருக்கு. இந்த சாங்க்சுவரி வந்து எதுக்காக முக்கியமான ஸ்பிளெண்டர் லாரிஸ் தேவாங்க வந்து பாதுகாக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் இந்த சாங்க்சுவரி துவங்கப்பட்டிருக்கு. எப்படி நீலகிரி தாள் வந்து நம்ம இரவிக்குளம் முன்னாறுல வந்து பாக்குறோமோ அதே மாதிரி கடவுர் ஸ்பிளண்டர் லாரி சாங்சுரி வந்து கரூர் மற்றும் திண்டுக்கல் பகுதியில இருக்கிற ஒரு சாங்சுரியா இருக்கு. இந்த தேவாங்குடி எண்ணிக்கையுமே குறைஞ்சிட்டே வருது. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா திருச்சி மணப்பாறை இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் RF அப்படின்னு சொல்றோம், அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேவாங்கு வந்து அதிகமா இருந்தது. இப்ப அதனுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வருது. அதையுமே அது கண்காணிக்கிறதுக்கு இப்ப நம்ம நிறைய வந்து கன்சர்வேஷன் பாதுகாக்கும் முறைகள் வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஒன்னு வந்து இந்த ட்ரோன்ஸ் மூலமா அதை பாக்குறோம், இன்னொன்னு கேமரா டிராப்பிங் மூலமா நம்ம அங்கங்க கேமரா டிராப் வந்து பொருத்துறதுனால நம்மளுக்கு அப்படியே வந்து அதோடைய அது எப்படி வாழுது, அதுக்கு எப்படி தேவையான உணவுகள் கிடைக்குது, அது எப்படி வந்து அதோடைய அது யார் வந்து வேட்டையாடுறாங்க, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த கேமரால பதிவாகுது. ஸோ இதெல்லாமே ஒரு பாதுகாப்பு முறைகள். இந்த ரெண்டு உயிரினங்களும் முக்கியமா தமிழ்நாட்டில் வந்து குறைஞ்சிட்டே வருது. இன்னொன்று இந்த லயன் டெயில் மக்காக்கா அப்படின்னு சொன்னா இந்த மங்கி லயன் டெயில்டு அதோடைய முகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லயன் சிங்க முகம் மாதிரியே இருக்கும். ஸோ லயன் டெயில்டு மக்காக்கா அப்படின்ற ஒரு மங்கி இனமும் அழிஞ்சுக்கிட்டே வருது. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் முக்கியமா அந்த உயிரினங்கள் இந்த உயிரினங்கள் வந்து குறைந்து கொண்டே வருது. அதே மாதிரி மரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தன மரம் அதே மாதிரி சின்கோனா இதெல்லாமே உங்களுக்கு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கிறது. சந்தன மரம் உங்களுக்கே தெரியும், அது வந்து நல்ல ஒரு வாசனை திரவியம் தரக்கூடியது. இந்த சந்தன மரமும் அதிகமா வந்து குறைஞ்சிட்டு வருது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மக்லிங், அதுக்கப்புறம் இல்லீகல் ஃபாலிங் ஆஃப் செல்லிங் ஆஃப் ட்ரீஸ் அது வந்து அழிந்து கொண்டே வருது. சின்கோனா அப்படின்றது அதுவுமே ஒரு மரம், அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு, அது அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு மரமா இருக்கு, அதுவுமே குறைந்து கொண்டே வருகிறது. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நம்ம வந்து சில மரங்களும் சரி வனவிலங்குகளும் சரி அழியும் தருவாயில் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கிறது நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமையாக இருக்கு. மனிதன் வந்து கண்டிப்பா அதற்கான முயற்சிகளை எடுத்தே ஆகணும்.
மேடம், இப்ப வந்து அழிந்து வரும் பறவைகளாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் அதே போல உயிரினங்களான நம்ம அதிகமா போற்றக்கூடிய மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும் அனைத்துமே வந்து நம்ம வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்துல இருக்கு. அதே நேரத்துல நாமல் ஒரு அதாவது பொதுமக்கள் அவங்களுடைய கடமை செய்ய வேண்டிய உணர்வு பூர்வமான விஷயமா இருந்தா அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன ஒரு தகவல் உங்கள் மூலியமா சொல்லலாமே.
கண்டிப்பா சார், இப்ப நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இந்த வனவிலங்குகள்லாம் இருக்கட்டும், இந்த வனத்தை எப்படி பாதுகாக்கணும், அதை வந்து என்ன மாதிரி இந்த உயிரினங்கள்லாம் அழிவு தருவாயில் இருக்குது அது எப்படி சொன்னேன். இப்ப ஒவ்வொரு மனிதனும் நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து காடுகளுக்கு போய் நம்ம வந்து இந்த வனவிலங்குகளை பாதுகாக்கிறது வந்து அது வந்து கண்டிப்பா முடியாத ஒரு காரியம். இப்ப நம்ம இருக்கும் இடத்துல நம்ம எப்படி வந்து நம்ம இந்த உயிரினங்களை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செய்கின்ற ஒவ்வொரு சின்ன ஒரு விஷயமா இருக்கட்டும் அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடுகளில் சின்னதாக ஒரு மரம் ஒரு செடியை நடுறோம், ஒரு மரம் நடுறோம் அப்படின்னா இப்போ எல்லா வீடுகளிலையும் மரங்கள் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த மரங்கள் அதிகமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரப்பதம் அதிகமாகும். இப்போ நீங்கள் இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பம், ஸோ எல்லாமே ரெட் அலர்ட் ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஹீட் வேவ்னால நிறைய பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ அந்த ஹீட் ஸ்ட்ரோக் அந்த மாதிரிலாம் வந்தது நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இப்பதான் வந்து கொஞ்சம் குளிர்ந்த காற்று அடித்து நம்மளுக்கு மழை வந்திருக்கு. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த மரம் அதிகமா வளர்ப்பதன் மூலமாக மழை வந்து பெய்வதற்கு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு, காரணமா இருக்கு. மரங்கள் வளர்ப்பதன் மூலமா மட்டும் இல்ல மழை பெய்யறது. மழை பெய்யறது பாத்தீங்கன்னா நேச்சுரலா நம்ம இந்த சாதாரணமாகவே வந்து மழைகள் எப்போ வேண்டுமானாலும் பெய்யும். ஆனா மரம் அதிகம் வளர்க்கறதுனால அந்த ஹியூமிடிட்டி ஈரப்பதம் அதிகமாகும். இதை வந்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். எவ்வளவு தூரம் வந்து பொல்யூஷன் அது வந்து நான் எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா பொல்யூஷன் அதிகமாக இந்த மாசு அதிகமாகறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது, ஓசோன் படலம் வந்து பாதிக்கப்படுது, குளோபல் வார்மிங் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகமாகுது, வெப்பமயம் ஆக்கப்படுதல் இதனால வந்து நீங்க பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து அந்த ஆர்டிக் அண்டார்டிக் ரீஜன்ல எல்லாம் ஐஸ் வந்து உருகி கடல் நிலை வந்து அதிகமாயிருக்கு. ஸோ இப்போ இது மாதிரி குளோபல் வார்மிங் இந்த ஓசோன் படலம் அது அதோடைய ஹோல் அதனால உங்களுக்கு வந்து கதிர்வீச்சு எல்லாமே நம்மளுக்கு பூமியை நோக்கி தாக்குது. ஸோ இதன் மூலமாக நம்ம மக்கள் வந்து நிறைய பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இது எல்லாமே நம்ம செய்யறது தான் அது வந்து திருப்பி வந்து நம்மளுக்கு வந்து வருது. ஸோ நம்ம செய்யும் ஒவ்வொரு காரியம் நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம பொல்யூஷன் இல்ல மாசு வந்து அதிகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு ரெண்டு முறையாக அதிகமாக அதோடைய பாதிப்பு வந்து நம்ம பாக்குறோம். இது நம்மளுக்கு மட்டும் இல்ல, மற்ற எல்லா உயிரினங்களும் பாதிக்கப்படுது. இப்ப நம்ம எவ்வளவு தூரம் இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இதெல்லாமே பாக்குறோம், நம்ம இந்த ரேடியேஷன் கதிர்வீச்சு இதெல்லாமே நம்ம குறைப்பதன் மூலமாக இதனுடைய இதனால உயிரினங்களுமே பாதுகாக்கப்படும். சாரி, எப்படி பாதுகாக்கப்படும் பாத்தீங்கன்னா, அந்த கதிர்வீச்சு வந்து அதோடைய அது போய் அதை அஃபெக்ட் பண்றதுனால அது அந்த உயிரினங்கள் இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப ரேடியேஷன் இல்லாத இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். எங்க பொல்யூஷன் வந்து அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து பறவைகளா இருக்கட்டும் மற்ற உயிரினங்களும் கம்மியா தான் இருக்கும். இப்ப நீங்க ஹைலி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல சென்டர் ஆஃப் ஒரு சிட்டியில நீங்க போய் பண்ணிருந்தீங்கன்னா அந்த இடங்கள்ல வந்து பறவைகளுடைய சத்தம் வந்து நம்ம கேட்கறது ரொம்ப குறைவு தான். அதே ஒரு கிராமங்களுக்கு போகலாம், இல்ல ஒரு இன்டீரியரான ஒரு பிளேஸ்க்கு போறீங்க, இப்ப சிட்டில இருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம கிராமப்புறம் போனோம் அப்படின்னா அந்த பறவைகளுடைய சத்தங்கள் நம்ம வந்து காலையில எழுந்திரிச்சோடனே நம்ம அழகா அதை கேட்க முடியுது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த ரேடியேஷன் கம்மியா இருக்கு, பொல்யூஷனுமே கம்மியா இருக்கு. இது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஸோ இது எல்லாம் நம்ம வந்து மனிதன் வந்து கண்டிப்பா மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த ஒரு கடமைன்றது இருக்கு. நம்ம மட்டும் நம்ம பாதுகாப்பா இருந்தா பத்தாது, இந்த உலகத்தை இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களையும் நம்ம பாதுகாக்கணும். நம்ம எப்படி நம்மளுடைய குழந்தைகளை நம்ம பேணி பாதுகாத்து வளர்க்குறோமோ அதே போல இந்த உயிரினங்களையும் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அது எல்லாருமே வந்து இந்த டே ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் அந்த டே வந்து இன்னைக்கு நம்ம அனுசரிக்கிறோம். இந்த தினம் வந்து நான் இந்த கருத்தை உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் இந்த வனவிலங்குகளை பாதுகாப்புறான முக்கியமான ஒரு பொறுப்பு கடமை வந்து இருக்கிறது. அதை உணர்ந்து எல்லாருமே செயல்பட்டால் இந்த உலகம் இந்த சமாதானத்தோடு இருக்கும். இந்த உயிரினங்களும் எல்லாமே வந்து அழியும் தருவாயிலிருந்து மீட்கப்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும்.
மனிதர்கள் நாம் வாழ்க்கை நமக்கு மட்டும் அப்படிங்கிற மட்டும் இல்லாம நம்மை சார்ந்துள்ள பறவைகள் விலங்குகள் மரம் செடி கொடிகள் அனைத்துமே நமக்கும் உதவக்கூடிய வகைகள் இருக்கு. முக்கியமாக வந்து பறவைகள் மூலியமாக நம்மளுடைய மரம் செடி கொடிகள் அதிகமாக உருவாக்குவதற்கு நம்ம காட்டிலும் அதிகமா உதவக்கூடியது வந்து பறவைகள் தான். அதோட பழங்களை சாப்பிட்டாலோ அதோட விதவிகள் பரவுவதனால நிறைய மரங்கள் வளர்க்கறதுக்கு பறவைகளும் மிக ஒரு உதவியா இருக்கு. அந்த வகையில வந்து இன்றைய தினம் பறவைகளாகட்டும் விலங்குகளாகட்டும் அனைத்துமே வந்து பாதுகாக்கக்கூடிய கடமை மனிதனுக்கும் உள்ளது அப்படிங்கிற பல தகவல்களையும், அதே நேரத்துல அழிந்து வரும் காடுகள் காலகட்டத்துல நாம் மரமும் வளர்க்க வேண்டிய அவசியத்தை பற்றியும் விரிவான வகையில் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு விழிப்புணர்வு தகவலை கொடுத்தமைக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
அதாவது இன்றைய தினம் தேசிய அழியும் உயிரினங்கள் தினம். இந்த இன்றைய தினம் நான் வந்து இந்த தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். அதாவது முக்கியமாக எப்படி வந்து இந்த வனம் மற்றும் வனவிலங்குகள் அழியும் தருவாயில் இருக்கும் வனவிலங்குகளை பாதுகாப்பது, அதற்கான விழிப்புணர்வு இந்த மக்களிடையே ஏற்பட வேண்டும் என்று இந்த தகவல்களை நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த தகவல்கள் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது சார்பாகவும் எனது கல்லூரி பிஷப்பீபர் கல்லூரியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மரங்களை வளர்ப்போம், மழை பெறுவோம், இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களையும் நாம் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை திருச்சி பிஷப் ஹீஃபர் கல்லூரி உதவி பேராசிரியர் விலங்கியல் துறை முனைவர் ஜே ஜூனு அவர்கள் அற்புத உயிரினங்களை அழியாமல் காப்போம் பற்றி பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.